الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا وسيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان نبينا محمدا عبده ورسوله اللهم صل على نبينا محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اما بعد فيقول الله تبارك وتعالى يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, வாழ்க்கையின் அனைத்து நிலைகளிலும் அல்லாஹுவை அஞ்சி பயந்து அவனுடைய கட்டளைகளுக்கு வழிபட்டு நடக்குமாறு முதலில் எனக்கும் பிறகு உங்களுக்கும் வசியத் செய்கொள்கிறேன். அன்புக்குரிய சகோதரர்களே, நம்மில் ஒவ்வொருவருக்கும் அவனுடைய உண்மையான மார்க்கத்தை பின்பற்றி நடக்கக்கூடிய ஒரு பெரும் பாக்கியத்தை தந்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை ஏற்படுத்திக் கொள்வதற்காக, தீனை நம்முடைய வாழ்க்கையாக ஆக்கிக் கொள்வதற்காக நாம் நிறைய ஆசைப்படுகிறோம், முயற்சிகள் செய்கிறோம். இந்த உலகம் நிரந்தரமானது அல்ல என்பது நமக்கு தெரியும். இந்த உலகம் நம்முடைய வாழ்க்கையின் நோக்கம் அல்ல என்பது நமக்கு தெரியும். நாம் இந்த உலகத்துக்காக வாழ்வதில்லை என்பதும் நமக்கு தெரியும். நம்முடைய நிரந்தரமான ஆகரத்துடைய வாழ்க்கை சுவர்க்கமாக நிரந்தரமான சந்தோஷமாக அமைய வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் இவ்வளவும் கஷ்டப்பட்டு அமல்கள் செய்கிறோம், அல்லாஹுவை பயந்து நடக்கிறோம், நம்முடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தி இருக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு முழுமையான பக்குவமுள்ள மார்க்க பக்குவமுள்ள ஒரு மனிதனாக, தீனுள்ள மனிதனாக வாழ வேண்டும் என்ற ஆசை நம்மில் ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது. அந்த ஆசை இருக்க போய் தான் நாம் மஸ்ஜிதுக்கு நேர காலத்துடன் வருகிறோம். ஒவ்வொரு தொழுகைகளுடைய ஜமாஅத்துகளுக்கும் நாங்கள் வருகிறோம். இன்னும் வாழ்க்கையில் எத்தனையோ நல்ல காரியங்களை செய்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு மனிதன் தன்னை ஒரு முழுமையான மார்க்க பக்குவம் உள்ள தீனுள்ள ஒரு மனிதனாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்று விரும்பினால் அவர் தன்னுடைய வாழ்க்கையின் மூன்று பகுதிகளை சரி செய்து கொள்ள வேண்டும். பொதுவாக நாம் மனிதன் செய்யக்கூடிய மார்க்க அமல்களை மட்டும் பார்த்து நாம் ஒரு தீர்மானத்துக்கு வருகிறோம். நம்மில் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நாம் பார்க்கிறோம், நம்முடைய தொழுகை சரியாக இருக்கிறதா, நாம் விக்ரி செய்கிறோமா, நாம் குர்ஆன் ஓதுகிறோமா என்பதை பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, இஸ்லாமிய மார்க்கம் என்பது மனிதன் அன்றாடம் செய்யக்கூடிய அமல்களை மட்டும் சொல்லி தந்தார் ஒரு மார்க்கம் அல்ல, மனிதனுக்கு வாழ்க்கையை சொல்லி தருகிற மார்க்கம். மூன்று பகுதிகளை நாம் சரி செய்தால் முழுமையான ஒரு பக்குவம் உள்ள ஒரு தீனுள்ள மனிதனாக வாழலாம். அதில் ஒன்று அல்லாஹ்வுடன் இருக்கக்கூடிய தொடர்பு, இபாதாத்துகள், நாம் வாழ்க்கையில் செய்யக்கூடிய வணக்கங்கள், இது சீர் செய்யப்பட வேண்டும். இது மார்க்கத்தின் பிரதானமான ஒரு பகுதி. மார்க்கம் நமக்கு அதற்கு நிறைய வழிகாட்டி இருக்கிறது. அன்றாடம் செய்ய வேண்டிய அமல்களை மார்க்கம் நமக்கு சொல்லி இருக்கிறது. வாராந்தம் செய்ய வேண்டிய அமல்கள், இரவுடைய அமல்கள், பகலுடைய அமல்கள், யௌமி வல் லைலா, இரவு பகல் ஒவ்வொரு மனிதனும் செய்ய வேண்டிய அமல்கள், துஆக்கள், திக்ருகள், குர்ஆனுடைய திலாவத்துக்கள், வருடத்தில் ஒரு தடவையை செய்ய வேண்டிய அமல்கள், ஆயுளில் சில சந்தர்ப்பங்களில் செய்ய வேண்டிய அமல்கள் என்று எத்தனையோ அமல்களை இஸ்லாம் நமக்கு சொல்லி தந்திருக்கிறது.
இந்த அமல்கள் நாம் அல்லாஹ்வை நெருங்குவதற்கான மிக பெரும் வழி. அல்லாஹ் தஆலா சொல்கிறான், என்னுடைய அடியான் மா தக்ரப இலைய அப்தி பிஷயின், என்னுடைய அடியான் என்றத்தில் நெருங்குவதாக இருந்தால் அதற்கு நான் வைத்திருக்கிற மிகச்சிறந்த மிக பொருத்தமான வழி, நான் அவனுக்கு கடமையாக்கி இருக்கிற ஃபர்துகள், அதிலும் விசேஷமாக ஃபர்து தொழுகைகள். மார்க்கத்தில் நமக்கு நிறைய விதிகளை நிறைய கட்டளைகளை அல்லாஹு தஆலா வைத்திருக்கிறான். நமக்கு சில விடயங்கள் பெருசாக தோன்றலாம், ஆனால் மார்க்கத்துடைய பார்வையில் அல்லாஹ் விதியாக்கி இருக்கிற கடமைகளில் மிக பிரதானமானது, மிக பெரியது என்றால் ஒவ்வொரு நாளும் 5 நேரம் தொழக்கூடிய ஃபர்து தொழுகைகள் தான். ஒரு மனிதனுடைய மார்க்க பக்குவத்தில் அவர் தீனுள்ளவர் என்பதை அளக்கக்கூடிய அளவுகோல் அவனுடைய பேச்சுக்கள் அல்ல, அவனுடைய படிப்பு பட்டம் அல்ல, அது ஃபர்து தொழுகைகள். அவன் எவ்வளவு ஃபர்து தொழுகைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறான் என்று பார்க்க வேண்டும். அவரிடத்தில் பெரிய அளவு நஃபில்கள் கிடையாது, பெரிய அளவு ஜிக்ருகள் சதகாக்கள் கிடையாது, ஆனால் ஃபர்து தொழுகைக்கு அதான் சொல்லப்பட்டு விட்டால் மஸ்ஜிதுக்கு ஓடோடி வருகிறார். தொழுது முடிக்கிற வரைக்கும் அவர் திருப்தி அடைவதில்லை. இப்படி ஒருவர் இருக்கிறார் என்றால் மார்க்கத்தின் இபாதத்துடைய பகுதியில் அவர் உச்சகட்டத்தில் இருக்கிறார். ஒருவர் எல்லாமே செய்கிறார், நிறைய மார்க்கத்துக்காக பேசுகிறார், நிறைய ஆய்வுகள் செய்கிறார், நிறைய சதகா கொடுக்கிறார், நிறைய ஜிக்ருகள் செய்கிறார், ஆனால் ஃபர்து தொழுகைகளுக்கு அவ்வளவாக முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. வசதி இருந்தால் போவார், இல்லாவிட்டால் இன்று விடுவார். இப்படி ஒருவர் செய்கிறார் என்றால் இவர் மற்ற திசைகளில் எவ்வளவுதான் அமல்கள் செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் இவருடைய ஈமானில் மிக பெரும் ஒரு பலகீனம் இருக்கிறது என்பதை குறிக்கும். நாம் தொழுகைக்கு வருவதா இல்லையா என்று நாம் யோசித்து தீர்மானிப்பதாக இருந்தால் அல்லாஹு தஆலா ஏன் ஒவ்வொரு நாளும் 5 நேர கடமைகளை பரதாக்கி அதற்கு அதான் சொல்ல வேண்டும்? இது நாம் தீர்மானிக்கிற ஒரு விஷயம் அல்ல. அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஃபர்து தொழுகைகள் குறைபாடு இல்லாமல் நிறைவேற்றப்படும் என்றிருந்தால் இன்ஷா அல்லாஹ் அவருடைய வெளி வாழ்க்கையில் எந்த குறைபாடும் இருக்க மாட்டார். நேரத்துக்கு அல்லாஹ் அவருடைய காரியங்களை செய்து கொடுப்பார். இந்த ஃபர்து தொழுகைகளுக்கு குறித்த நேரங்களை வைத்து அந்த குறித்த நேரங்கள் அந்த தொழுகைகளை நிறைவேற்றுவதற்கான வித்தியாச வித்தியாசமான முறைகளை எல்லாம் அல்லாஹ் வைத்திருப்பது இது காரணம் இல்லாமல் அல்ல. அல்லாஹு தஆலா ஹக்கீம். ஹக்கீம் என்றால் அவன் எதை செய்தாலும் அதற்கு பின்னால் ஒரு ஹிக்மத் இருக்கும், ஒரு ஞானம் இருக்கும், ஒரு ரகசியம் இருக்கும். இந்த தொழுகைக்கு ஏன் இந்த நேரம், இந்த தொழுகைக்கு ஏன் இந்த நேரத்துக்கு ஏன் இந்த தொழுகை, சில தொழுகைகளை 2 ரகாத்தாக 4 ரகாத்தாக 3 ரகாத்தாக அல்லாஹ் ஆக்கி இருக்கிறான் என்றால் இந்த ஒவ்வொரு செயல்களுக்கு பின்னாலும் ஹிக்மத் இருக்கிறது, ஒரு ஞானம் இருக்கிறது, ரகசியம் இருக்கிறது. அல்லாஹ் தஆலா நாலாந்த வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டங்களிலும் சில தொழுகைகளை கொடுத்து 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 ஒரு மூமினுடைய வாழ்க்கையை ஜிக்ரிலேயே சுழற்றி கொண்டிருக்கிறார். ஒரு நாளை 4 பிரித்து பார்த்தால் அந்த 4 வர 1 என்று வரக்கூடிய ஒவ்வொரு பகுதியிலும் ஒரு தொழுகை இருக்கும். 6 பிரித்தால் அந்த ஒவ்வொரு பிரிவிலும் ஒரு தொழுகை இருக்கும். 2 பிரித்தால் அந்த ஒவ்வொரு பகுதியிலும் அல்லாஹு தஆலா சில தொழுகைகளை வைத்திருப்பார். இப்படி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை அவனுடைய ஜிக்ரிலேயே சுழல வைக்கிறான் தொழுகை மூலமாக. அன்புக்குரிய சகோதரர்களே, வணக்கங்களில் மிக உயர்ந்தது பரதான தொழுகைகள் தான். பரதான தொழுகைகளில் பக்குவத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். பரந்த தொழுகைகளில் குறைபாடு வரும் பொழுது நம்முடைய வெளி வாழ்க்கையில் நாம் என்ன செய்தாலும் நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலும் குறைபாடு இருக்கும், நம்முடைய வியாபாரத்திலும் தொழிலிலும் நண்பர்களுடன் பழகக்கூடிய அந்த பழக்கங்களிலும் அத்தனையிலும் குறைபாடு இருக்கும். பரந்த தொழுகைகளை அதிலே கொடுபோக்கு செய்துவிட்டு வேற எந்த ஒன்றின் மூலமாகவும் அல்லாஹ்வை நெருங்க முடியாது. நம்முடைய நாம் வேலை செய்யக்கூடிய இடத்தில் நம்முடைய முதலாளி அவசரமாக வாருங்கள் என்று சொல்லி அழைத்து நாம் ஒரு மணி நேரம் இரண்டு மணி நேரம் சிந்தி போவதாக இருந்தால் அந்த நேரத்தில் ஏற்படக்கூடிய அந்த சங்கடம், அந்த நேரத்தில் ஏற்படக்கூடிய அந்த நிலை கோபம் அது எப்படி இருக்கும் என்பது நமக்கு தெரியும். நம்முடைய மகனை அழைக்கிறோம், அவசரமாக வா என்று சொல்லி அவன் ஒரு மணி நேரம் கழித்து வருகிறான், நமக்கு எவ்வளவு கோபம் வருகிறது. நம்முடைய மகன் என்பவன் நாம் படைத்தவன் அல்ல, நாம் அவனை செய்யவில்லை, நாம் அவனை உருவாக்கவில்லை, நாம் அவனை வளர்க்கவில்லை, அவன் வளர்ந்தான். அல்லாஹு தஆலாவுக்கும் நமக்கும் இருக்கிற உறவு அது தந்தை மகனுடைய உறவு போல அல்ல. அவன் நம்மை படைத்திருக்கிறான், நமக்கு உயிரை தந்திருக்கிறான். அவன் அழைக்கிறான், அவசரமாக வாருங்கள் என்று சொல்லி அசானில் அழைக்கப்படுகிறது. நாம் எந்த கவனமும் இல்லாமல் மஸ்ஜிதுக்கு முன்னாலேயே நாம் பயணம் செய்து கொண்டிருக்கிறோம், நாம் வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறோம், நாம் விழித்து பார்த்து விட்டு அதான் சொல்கிறது என்று சொல்லிவிட்டு நாம் தூங்கி விடுகிறோம். எவ்வளவு அசட்டை! அல்லாஹு தஆலா தன்னுடைய கோபத்தை அவன் உடனுக்குடன் வெளிப்படுத்துவான் என்றிருந்தால் நாம் எல்லாம் இன்று ஆரோக்கியமாக இருக்க முடியாது. அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையின் சந்தோஷத்தின் ரகசியத்தை அல்லாஹு தஆலா நேரத்துக்கு தொழுவதில் வைத்திருக்கிறான். சஹாபி கேட்கிறார்கள், யார் ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுக்கு மிக மிக விருப்பமான அமல், அவன் நேசிக்க கூடிய அமல் எது என்று கேட்டார்கள். அஸ்ஸலாத்து லிவக்திஹா, தொழுகையை அதன் அதன் நேரத்தில் தொழுது விடுவது. எந்த இடத்தில் அதான் சொல்லப்படுகிறதோ அந்த இடத்துக்கு போய் நேரத்துக்கு தொழுவது என்று சொல்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இபாதத்துடைய பகுதி, வணக்க வழிபாடுகளுடைய பகுதி மார்க்கத்தின் ஒரு மிக முக்கியமான பகுதி. பெரும்பாலும் அந்த பகுதியில் பக்குவத்தையும் பேணுதலையும் உண்டாக்கி கொள்ள வேண்டும் என்ற ஆசை நமக்கு இருக்கிறது, முயற்சியும் செய்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் அந்த அந்த பகுதியில் குறைபாடுகள் இருந்தால் அந்த குறைபாடுகளை நாம் நிவர்த்தி செய்து கொள்ள வேண்டும். இரண்டாம் பகுதி, நாம் ஒரு நல்ல பக்குவமுள்ள தீனுள்ள மனிதனாக வாழ வேண்டும் என்று விரும்பினால் இரண்டாவது பகுதி, நமக்கும் ஏனைய படைப்பினங்கள் விசேஷமாக மனிதர்களுடன் இருக்கக்கூடிய தொடர்புகளில் மார்க்கம் பெரிய ஒரு வழிகாட்டல் நமக்கு செய்திருக்கிறது. அந்த தொடர்புகளை சரி செய்ய வேண்டும். ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு செய்ய வேண்டிய ஹக்குகள் மார்க்கத்தின் 50% என்று சொல்லலாம். மகன் தன்னுடைய தாய்க்கு தகப்பனுக்கு செய்ய வேண்டிய சில கடமைகள் இருக்கின்றன, அவற்றை செய்வது தீன். ஒரு கணவன் தன்னுடைய மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கின்றன. வெளிப்படையில் பார்த்தால் உலக வேலை போல இருக்கும். மனைவிக்கு அன்றாடம் செலவை கொடுப்பது என்பது நம்முடைய பார்வையில் அது உலக காரியம் மாதிரி இருக்கலாம், ஆனால் மார்க்கத்துடைய பார்வையில் அது உலக காரியம் அல்ல, அது அமல், அது அவன் கடமையை செய்கிறான். ஹஜ்ஜை செய்வது போல, தொழுகையை நிறைவேற்றுவது போல, நோன்பை பிடிப்பது போல அவன் தன்னுடைய அமலை செய்கிறான். தன்னுடைய சகோதரர்களுக்கு செய்ய வேண்டிய ஹக்கு இருக்கு, கடமைகள் இருக்கிறது. தன்னுடைய நெருங்கிய உறவினர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கின்றன. அன்புக்குரிய சகோதரர்களே, இதில் யாரும் குறைபாடு செய்தால் இபாதத்துடைய பகுதியில் அவர் நிறைவாக இருக்கிறார் என்ற காரணத்தினால் இந்த குறைபாடு தீர்ந்துவிட மாட்டார். இபாதத்துகளில் பக்குவம், ஓதலில் துஆக்களில் பக்குவம், காலை மாலை துஆக்களை விட மாட்டார், தஸ்பீஹாத்துகளை விட மாட்டார், எப்பொழுதும் மஸ்ஜிதில் இருப்பார். அது ஒரு நல்ல நல்ல செயல், பாராட்டப்பட வேண்டியது, வரவேற்கத்தக்கது. ஆனால் அவர் மனிதர்களுடன் நடந்து கொள்வதில் குறைபாடு செய்கிறார் என்றால் அந்த குறைபாட்டை அவருடைய மார்க்க வணக்கங்கள் இருக்கக்கூடிய அந்த நிறை நிரப்பிவிட மாட்டார். சில பொழுது இந்த குறைபாடு அதையும் நாசமாக்கிவிடும். படைப்பினங்களுடன் நடந்து கொள்வதில் நாம் செய்யக்கூடிய குறைபாடுகள், அநியாயங்கள் நம்முடைய அமல்களை கூட சில பொழுது அழித்துவிடும். ஒரு பூனை, நமக்கு தெரியும் பூனை என்பது எவ்வளவு ஒரு பலகீனமான ஒரு படைப்பு. ஒரு பெண் இருந்தால், சஹீஹுல் புகாரியில இந்த ரிவாயத் இருக்கிறது, ஒரு பெண் இருந்தால் வணக்கசாலி, இபாதத்துடைய பகுதியில் மிக நல்லவள்,
அவள் அந்த பூனையை கட்டி வைத்திருந்தாள். என்ன காரணத்துக்காக கட்டினாள் என்பது ஹதீஸ் சொல்லப்படவில்லை. அவள் சாப்பாடு கொடுக்கவில்லை, அந்த பூனையை அவிழ்த்து விடவும் இல்லை, அது போய் சாப்பிட்டுக் கொள்ளட்டும் என்று அப்படியே கட்டி வைத்திருந்தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த பூனைக்கு செய்த அநியாயத்தின் காரணத்தினால் அவளுக்கு நரகம் போக வேண்டி வந்தது. பக்குவம் இருந்தது, அமல்கள் இருந்தது, அத்தனை இருந்தும் கூட படைப்பினங்களுக்கு செய்ய வேண்டிய ஹக்குகளில் அவர் செய்த குறைபாடு அமல்களை அப்படியே அழித்து விடுகிறது. ஒரு மனிதர் இருந்தார், பெரும் வணக்கசாலி, நல்ல பக்குவமானவர், நல்ல தீனுள்ளவர், எழுமுள்ளவர். அவர் தன்னுடைய சமூகத்தில் இருக்கிற ஒரு பாவம் செய்கிற மனிதரை பார்க்கிறார். அவன் எப்பொழுதும் பாவத்திலேயே இருக்கிறான். கோபம் வருகிறது அந்த மனிதனுடன். அந்த கோபத்தில் ஒரு தடவை சொல்கிறான், அவனை பார்த்து, அல்லாஹ் மீது ஆணையிட்டு சொல்கிறேன், அந்த மனிதனுடைய பெயரை சொல்லி சத்தியம் செய்து சொன்னார், அல்லாஹ் மீது ஆணையாக இவனுக்கு என்றால் அல்லாஹ் மன்னிப்பையே கொடுக்க மாட்டான். இந்த வார்த்தை, இது ஒரு நல்ல மனிதர், தீனுடைய பக்குவம் உள்ள மனிதனுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை, அல்லாஹ் தஆலாவுக்கு கடும் கோபத்தை ஏற்படுத்தியது. அல்லாஹ் மலக்குகளிடத்தில் கேட்டார், அவனுக்கு மன்னிப்பு, அவனுக்கு நான் மன்னிப்பு கொடுக்க மாட்டேன் என்று சத்தியம் செய்தவன் யார், அவனுக்கு என்ன அதிகாரம் சத்தியம் செய்வதற்கு? நான் யாரை நீ மன்னிக்க மாட்டாய் என்று சொன்னாயோ அவனுடைய எல்லா பாவங்களையும் நான் மன்னித்து விட்டேன், நீ இவ்வளவு காலம் செய்த அத்தனை அமலையும் நான் அழித்து விட்டேன் என்று அல்லாஹ் சொன்னான். அன்புக்குரிய சகோதரர்களே, சாதாரணமானவர்களிடம் அல்ல. சில பொழுது நல்ல பக்குவமான அமல்கள் செய்திருப்போம், கியாமத்துடைய நாளில் யாரோ ஒரு மனிதனுக்கு செய்த அநியாயத்தின் காரணத்தினால் அத்தனை அமல்களையும் கொடுத்துவிட்டு நஷ்டவாளியாக கை சேதத்துடன் சொர்க்கம் போ நரகம் போக வேண்டிய நிலை ஏற்பட்டுவிடும். அல்லாஹு தஆலா நம்மை பாதுகாக்க வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, இது மிக முக்கியமான ஒரு பகுதி. நாம் எப்படி நம்முடைய வணக்க வழிபாடுகளில் பக்குவத்தை உண்டாக்கி கொள்ள விரும்புகிறோமோ, முயற்சிகள் செய்கிறோமோ, அதுபோல மனிதர்களுடன் இருக்கக்கூடிய உறவுகளில் மார்க்கத்தின் கடமைகளை நாம் சரியாக தெரிந்து அதை செய்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். நாம் நமக்கு ஒரு நமக்கு பெற்றோர், நம்மில் சிலருக்கு பெற்றோர்களில் இருவரும் இருப்பார்கள், சிலருக்கு தாய் மட்டும் இருப்பாங்க, தகப்பன் இருக்க மாட்டார்கள். குறைந்தபட்சம் நாம் ஒரு நல்ல மனிதரிடத்தில், ஒரு ஆலிமிடத்தில், ஒரு மூத்த மனிதரிடத்தில் போய் நாம் ஒரு ஆலோசனை கேட்க வேண்டும். அம்மா இப்படி இருக்கிறாங்க, நான் அவங்க என்ன செய்யலாம், அவட கடமையை நான் செய்யறதுக்கு நான் என்ன செய்யலாம், நான் இருக்கிறேன் கொழும்புல, என்னுடைய தாய் இருக்கிறாங்க காலியில, இப்ப நான் என்னுடைய தாய்க்கு எந்த வகையில அவர்களுக்கு பணிவிடை செய்யலாம், நான் இன்னொருவரிடத்தில் ஆலோசனை பெற வேண்டும். அப்பொழுதுதான் நமக்கு சரியான வழிகள் கிடைக்கும். அவன் நினைக்க கூடாது, அங்க நானா இருக்கிறாரு, அவரு தாயை பார்த்து கொள்றாங்க, நான் எனக்கு என்ன செய்ய, போய்கொள்ள முடியல, இப்படியே கழிகிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, பெற்றோர்கள் எவ்வளவு பெருமதியானவர்கள் என்பதை ஒவ்வொரு மனிதனும் அவர்களுடைய மரணத்துக்கு பின்னால் மட்டும்தான் புரிந்து கொள்கிறான். தாயோ தகப்பனோ மரணித்து விட்டால் அதன் மூலமாக ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அந்த இடசலை, அதை யாராலும் எதுவாலும் நிரப்ப முடியாது. யாருக்கு பெற்றோர்கள் இருக்கிறார்களோ அவர்கள் போய் ஆலோசனைகள் செய்ய வேண்டும். என்னுடைய பெற்றோர்கள் அவர்கள் இப்படிப்பட்டவர்கள், அவர்களுக்கு என்ன தேவை இருக்கிறது, நான் என்ன செய்யலாம், சகோதரர்களுடன் எப்படி நடக்க வேண்டும், நாம் போய் கேட்க வேண்டும். சமூகத்தில் சில மனிதர்கள் இருப்பார்கள், மிக குடும்பத்துடன் சேர்ந்து நடக்கக்கூடியவர்கள், அவர்கள்ட்ட போய் கேட்க வேண்டும், உங்களோட குடும்பத்தை நீங்க சேர்ந்து நடக்கிறீங்க, என்னென்ன மாதிரி நீங்க அதை கொண்டு போறீங்க, எப்படி சமாளிக்கிறீர்கள்? அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் ஒரு வழியில் ஒரு சிறிய முயற்சி செய்யும் பொழுது அல்லாஹு தஆலா வழிகளை திறந்து தருகிறார். அது அவனுடைய சுன்னா. நாம் முதல் காலை எடுத்து வைக்க வேண்டும்,
நமக்கு உரிப்புகள் வரமாட்டார். நாம் முதல் காலை எடுத்து வைத்தால் பிறகு அல்லாஹு தஆலா நாம் எப்படி செய்ய வேண்டும் என்பதற்கு நம்முடைய ஒவ்வொரு கட்டங்களிலும் நமக்கு வழிகாட்டுவார். நான் என்னுடைய மனைவிக்கு என்ன செய்ய வேண்டும், எத்தனை பேர்கள் அதை கேட்டு படிக்கிறார்கள், அதை கேட்டு படித்து அந்த கடமைகளை சரியாக செய்ய வேண்டும். ஒரு குழந்தை கிடைத்தால் நாம் ஒரு இடத்திலே போய் ஆலோசனை செய்ய வேண்டும். என்னுடைய மகனுக்கு இப்பொழுது 1 வருஷமாகிறது, 2 வருஷமாகிறது, இப்பொழுது 5 வருஷமாகிறது, நான் அவரை எப்படி வளர்க்க வேண்டும், அவர் நல்லவனாக வருவதற்கு நான் என்ன செய்யலாம் என்று எல்முள்ளவர்களிடத்தில், நல்ல சாலிகான மனிதர்களிடத்தில், அனுபவம் உள்ளவர்களிடத்தில் நாம் ஆலோசனை கேட்கும் பொழுது நமக்கு நல்ல வழிகாட்டல்கள் கிடைக்கலாம். அன்புக்குரிய சகோதரர்களே, இது 2வது பாதி. 3வது, ஒரு நல் வாழ்க்கையில் பக்குவமுள்ள ஒரு தீனுள்ள மனிதனாக ஆக வேண்டும் என்றிருந்தால் நாம் கவனம் செலுத்த வேண்டிய 3வது பகுதி நம்முடைய கொடுக்கல் வாங்கல். மக்களுடன் கொடுக்கல் வாங்கல் செய்யும் பொழுது அது வியாபாரமாக இருக்கலாம், தொழில்களாக இருக்கலாம், கூலி வேலைகளாக இருக்கலாம், எதுவாகவும் இருக்கலாம், இந்த கொடுக்கல் வாங்கலுடைய பகுதி இது சரி செய்யப்பட வேண்டும். குர்ஆனில் மிக நீண்ட ஆயத் வியாபாரத்தை பற்றி பேசக்கூடிய ஆயத். அன்புக்குரிய சகோதரர்களே, சில பொழுது நாம் இபாதத்துகளுடைய பகுதியில் சிறப்பான ஒரு நிலையில் இருப்போம், ஒரு நல்ல நிலையில் பக்குவமான அமல் உள்ளவர்களாக இருப்போம், குடும்பத்துடன் மக்களுடனும் அழகாக பண்பாக பழகக்கூடியவர்களாக இருப்போம், ஆனால் நம்முடைய வருமானத்தில் இருக்கக்கூடிய குறைபாடு, கொடுக்கல் வாங்கல் இருக்கக்கூடிய அந்த குறைபாடு, அந்த தவறுகள் முதல் 2 பகுதியினாலும் கிடைக்கக்கூடிய நன்மைகளை அளித்து விடலாம். பயணங்கள் போகும் பொழுது துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும், கஷ்டத்துடன் நிறைய அதாவது சிக்கல்களுக்கு மத்தியில் ஒருவர் பயணங்கள் செல்லும் பொழுது முஃமினுடைய துஆ ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. சொன்னார்கள், ஒரு முஃமின் பயணம் செய்கிறான், மத்அமுஹு ஹராம் வ மஷ்ரபுஹு ஹராம் வ உஸிய மல்பஸுஹு ஹராம் வ உஸிய பில் ஹராம், அவனுடைய சாப்பாட்டை பார்த்தால் அவன் தவறான வழிகளில் சம்பாதித்து சாப்பிட்டிருக்கிறான், தவறான வழிகளில் சம்பாதித்து இதையும் குடித்திருக்கிறான், அவன் உடுப்பை பார்த்தால் அதிலும் தவறான வழிகளில் சம்பாதிக்கப்பட்ட பணம் சேர்ந்திருக்கிறது, உடல் வளர்ந்திருக்கிறது, வளர்க்கப்பட்டிருக்கிறது, தவறான வழிகளில் வந்த பணத்தினால் அதை கொண்டு சாப்பாடுகள் வாங்கப்பட்டு சாப்பிட்டு அவன் வளர்க்கப்பட்டிருக்கிறான். அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், இப்படியெல்லாம் அவனுடைய நிலை இருக்கும் பொழுது அவன் திரையாணியாக இருந்தாலும் எப்படி அவனுடைய துவா ஏற்றுக்கொள்ளப்பட போகிறது? அன்புக்குரிய சகோதரர்களே, இது ஒரு மிக முக்கியமான ஒரு பகுதி. நாம் எப்படி இபாதத்துக்கும் தொழுகைக்கும் நோன்புக்கும் ஜகாத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ, குடும்ப உறவுகளை பேணுவதில் நட்பண்புகளுக்கு எப்படி முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ, நம்முடைய கொடுக்கல் வாங்கல் நமக்கு வரக்கூடிய வருமானம் சுத்தமாக இருக்கும் என்ற ஒரு உறுதியான நம்பிக்கை வருகிற அளவுக்கு நம்முடைய கொடுக்கல் வாங்கல் இருக்கவே 100% நமக்கு உறுதியாக சொல்ல முடியவில்லை என்றாலும் நமக்கு இருக்கவே 95% எனக்கு திருப்தி, அல்ஹம்துலில்லாஹ் நான் செய்த இந்த வியாபாரம் எனக்கு வந்த இந்த வருமானம் இது சுத்தமாக இருக்கும் என்ற ஒரு நம்பிக்கை வருகிற அளவுக்கு நம்முடைய வியாபாரங்களும் கொடுக்கல் வாங்கலும் அமைய வேண்டும். அன்புக்குரிய சகோதரிகளே, சிலர் ஒரு வீட்டை எப்படியாவது கட்டி கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அவர்கள் நினைக்கிறார்கள் ஒரு சொந்த வீட்டை அழகாக கட்டி விடுவதுதான் வாழ்க்கையுடைய வெற்றி என்று நினைக்கிறார்கள். அந்த வீட்டை கட்டி முடிக்கிற வரைக்கும் யாரிடத்திலும் பத்துவாக்கள் கேட்பதும் இல்லை, மசாலா கேட்பதும் இல்லை, எந்த வழியிலாவது பணத்தை எடுத்து வீட்டை கட்டி கொள்ள வேண்டும், அதற்கு பிறகு எல்லாவற்றையும் கேட்டுக்கொள்வோம் என்று நினைக்கிறார்கள். சிலர் ஒரு வாகனத்தில் ஓடுவதே தான் வாழ்க்கையில் வெற்றி என்று நினைக்கிறார்கள். யாராவது ஒருவர் நன்கு சம்பாதித்து ஒரு வாகனத்தை வாங்கி ஊரில் 4 திசைகளில் சுற்ற ஆரம்பித்து விட்டால் நினைக்கிறார்கள் இவர் வாழ்க்கையில் வெற்றி அடைந்து விட்டார், போட்டி போடுகிறார்கள், இவரை எங்களுடைய குடும்பத்தில் சேர்த்துக் கொள்ளலாம், எங்களுடைய தொழிலுக்கு சேர்த்துக் கொள்ளலாம், இவருக்கு பணத்தை கொடுக்கலாம் என்று நினைக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இதுவெல்லாம் வாழ்க்கையுடைய வெற்றி அல்ல. ஏன் வீடு கட்டுகிறோம்?
குடும்பத்துடன் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பதற்காக வீடு கட்டுகிறோம். தவறான வழிகளில் பணத்தை சம்பாதித்து அந்த பணத்தினால் கற்களை வாங்கி வீடுகளை கட்டிவிட்டு அதிலே நாம் எப்படி சந்தோஷமாக இருக்க போகிறோம்? சந்தோஷம் வர மாட்டாது. நாம நினைக்க கூடாது சமூகத்தில் நல்ல நல்ல வீடுகளை கட்டி அடுக்கு மாடிகளில் வாழக்கூடியவர்கள், பெரிய பெரிய வீடுகளை சொந்தமாக கட்டி இருக்கிறவர்கள் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறார்கள் என்று நினைக்க கூடாது. எத்தனையோ பேர்கள் ஆசையுடன் வீடு கட்டினார்கள், வீடு கட்டி முடிந்ததும் பிரச்சனைகள் ஆரம்பம், சந்தோஷம் இல்லை அந்த வீடுகளில், அழுது கொண்டு காலத்தை கடத்தி கொண்டிருக்கிறார்கள். நல்ல நல்ல வீடுகள் பார்ப்பதற்கு அழகாக இருக்கிறது, வெளிநாடுகளிலிருந்து சாமான்களை கொண்டு வந்து வீட்டை அலங்கரித்திருக்கிறார்கள். ஆனால் வீட்டை கட்டிய நாளில் இருந்து மனைவிக்கு கணவனுக்கு மாறி மாறி குழந்தைகளுக்கு நோயும் பிரச்சனையும் கஷ்டமும் வந்து கொண்டிருக்கிறது. அவர்களுடைய வீடுகள் நமக்கு தெரிகிறது, அவர்கள் வாழ்க்கையில் படுகிற பாடுகள் அது நமக்கு தெரிவதில்லை. நாம் வெளிப்படையே பார்த்த ஒரு முடிவுக்கு வருகிறோம், இன்னார் வெற்றி அடைஞ்சிட்டாரு, நானும் இது போல் ஒரு வீட்டை கட்டி வெற்றி அடைய வேண்டும். வாகனங்களில் பயணம் செய்கிற எல்லோரும் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கிறார்கள் என்ற முடிவுக்கு நாங்கள் வந்துவிடக் கூடாது. எத்தனையோ பேர்கள் சுமக்க முடியாத சுமைகளை சுமந்து கொண்டு அழுது கொண்டு எரிந்து கொண்டு அவருக்கும் இவருக்கும் ஏசிக்கொண்டு அவர்கள் சொகுசு வாகனங்களில் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, சொகுசு வீடுகளோ சொகுசு வாகனங்களோ சொகுசான வாழ்க்கையின் ஏற்பாடுகளோ வாழ்க்கையின் சந்தோஷத்தை கொண்டு வந்து விடுவதில்லை. இதை நாங்கள் இலக்காக ஆக்கிக் கொண்டு அந்த அந்த இலக்குகள் நிறைவு பெறுகிற வரைக்கும் நான் எதையும் கேட்க மாட்டேன். எப்படி வந்தாலும் சரி, பணம் வர வேணும், நான் ஒரு பணக்காரனாக ஆகிவிட வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, வாழ்க்கையின் சந்தோஷம் போய்விட்டால் பணம் இருந்து என்ன பலன் இருக்கிறது? நிறைய பணம் வந்தது, குழந்தைகளுக்கு மாறி மாறி நோய், பயங்கரமான நோய்கள், ஆஸ்பத்திரியில் அட்மிட் செய்யப்பட்டிருக்கிறார்கள். எப்பொழுது பார்த்தாலும் யாராவது அங்கே அங்கே நோய் வாய்ப்பட்டிருக்கிறார்கள் என்றால் அந்த பணத்தினால் என்ன சந்தோஷம் இருக்க போகிறது? வாழ்க்கையின் சந்தோஷம் முக்கியம். வீடு கட்டுகிற ஒவ்வொருவரும் நினைக்க வேண்டும், என்னுடைய வீடு சிறியதாக இருக்கட்டும் பரவாயில்லை, நிறைய குறைபாடுகள் இருக்கட்டும் பரவாயில்லை, சந்தோஷம் இருக்க வேண்டும், என்னுடைய வீட்டில் பரக்கத் இருக்க வேண்டும். என்னுடைய வாகனம் ஒரு சின்ன வாகனமாக இருக்கலாம், ஒரு பழைய வாகனமாக இருக்கலாம் பரவாயில்லை, வாகனம் இல்லாமல் இருக்கலாம் பரவாயில்லை, ஆனால் வாழ்க்கையில் சந்தோஷம் இருக்க வேண்டும், வாழ்க்கையில் திருப்தியும் பரக்கத்தும் இருக்க வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, தூய்மையான வரவு வருமானம் மட்டும்தான் வாழ்க்கையில் சந்தோஷத்தை கொண்டு வரும், வாழ்க்கையில் வரக்கத்தை கொண்டு வரும். நிறைய இருக்கிறது என்பதனால் வாழ்க்கையில் சந்தோஷம் வந்து விடுவதில்லை. அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் செய்கிற எந்த தொழிலாக இருந்தாலும் ஏதோ ஒரு வழியில் நம்ம ஒவ்வொருவருக்கும் ஒரு வருமானம் வருகிறது. எப்படி வருகிறது என்பதை நாம் அதை சொல்லி இதனுடைய சட்டம் என்ன, இது முறைதானா என்பதை நாம் உறுதி செய்து கொள்ள வேண்டும். நாம் செய்கிறது சரிதானா, இதற்கு வாரது தூய்மைதானா என்பதை அதிகமானவர்கள் அவர்கள் ஒரு கட்டத்தில் போய் இறுகிவிட்டதற்கு பின்னால் சொல்கிறார்கள், எனக்கு தெரியாது, நான் அப்படி நினைத்துக் கொண்டிருந்தேனே, நான் சரி என்று தானே நினைச்சிருந்தேன். அன்புக்குரிய சகோதரர்களே, நம்ம யாரும் மார்க்க அறிவுள்ளவர்களாக பிறப்பதில்லை. நாமே நினைத்து நாமே முடிவு செய்கிறோம் என்றால் அப்படிப்பட்ட ஒரு அறிவு நமக்கு எங்கிருந்து வந்தது? மார்க்கம் என்பது நினைத்து நினைத்து செய்வதல்ல. இது சரியாக இருக்கும், இதுல பிரச்சனை இருக்காது என்று நான் நினைத்தேன், சரிப்படுத்திக் கொண்டேன். மார்க்கம் என்பது நாம நினைத்து சரிப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒன்றல்ல. மார்க்கம் என்பது கேட்டு கேட்டு படித்து செய்ய வேண்டும், இதுதான் மார்க்கம். கொடுக்கல் வாங்கலில் சிறிய ஒரு தவறு வந்து விட்டாலும் அது மிக பயங்கரமான முடிவுகளுக்கு கொண்டு போய் சேர்த்துவிடும். இன்று உலகத்தில் எல்லா நாடுகளிலும் பயங்கரமான பொருளாதார வீழ்ச்சி ஏற்பட்டிருக்கிறது. அதை பற்றி ஆய்வு செய்யக்கூடியவர்கள் இரண்டு காரணங்கள் சொல்கிறார்கள். ஒன்று, உலகத்தில் இன்று அதாவது பொறுப்பற்ற முறையில் பாரமான அந்த பொறுப்புகளை பொறுப்பற்ற இடங்களில், அதாவது பெரும் பணங்களை காசுகளை
நம்பிக்கையற்ற இடங்களில் முதலீடு செய்திருக்கிறார்கள் நிறைய பேர். பொருள், இந்த பணத்தை நான் முதலீடு செய்கிறேன், இலாபம் வருமா இல்லையா, அந்த 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 பொருள், அந்த வீடு, அந்த இடம் இன்னும் உரியவருடைய கைக்கு வரவும் இல்லை. இப்பொழுது கொண்டு போய் பணத்தை முதலீடு செய்கிறார்கள். கையில் எடுக்காத எதையும் விற்பனை செய்வதை அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை செய்திருக்கிறார். இல்லாதவைகளை இல்லாத இதுவரைக்கும் அவைகளுக்கு வுஜூது வரவில்லை, அவை இல்லை உலகத்தில். அப்படிப்பட்டவைகளை விற்பனை செய்வதை அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை செய்திருக்கிறார். இப்படிப்பட்ட இடங்களில் பெரும் பொருளாதாரம் பணம், அது முதலீடு செய்யப்படுகிறது. இரண்டாவது, வட்டியை அடிப்படையாக கொண்ட வியாபாரங்கள், வட்டியை அடிப்படையாக கொண்ட தொழில்கள், இந்த இரண்டும் தான் உலகத்தில் மிக பயங்கரமான பொருளாதார வீழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் செய்யக்கூடிய வியாபாரங்களில் கொஞ்சம் தவறிவிட்டால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், அதை வட்டியில் கொண்டு போய் சேர்த்துவிடும். வட்டி என்பது யாரையும் வாழ வைப்பதில்லை, வட்டி அழித்தே தீரும். வட்டி அழியும், வட்டி சொத்துக்களை அழிக்கும். வட்டி என்பது வெறும் வட்டி கடைகளில் போய் கடன் வாங்குவது மட்டுமல்ல, வட்டிக்கு பல முறைகள் இருக்கின்றன. மார்க்கம் சொல்லக்கூடிய முறைகள், முறைகளை தெரியாமல் செய்யும் பொழுது நாம் எவ்வளவு பக்குவம் உள்ளவர்களாக இருந்தாலும், நாம் மார்க்க பக்குவம் உள்ளவர்களாக இருப்போம், எல்லா வகையிலும் நல்லவர்களாக இருப்போம், ஆனால் ஒரு இடத்தில் நாங்கள் இங்கே தவறு செய்யும் பொழுது நாம் இந்த பெரும்பாவத்தில் போய் மாட்டிக்கொள்வோம். பிலால் என்ற சஹாபி ரழியல்லாஹு அன்ஹு எவ்வளவு முக்கியமான சஹாபி, அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவு காண்கிறார்கள், எழுந்து கேட்டார்கள், பிலால் எனக்கு முன்னால் நீங்கள் சொர்க்கத்துக்கு போவதை நான் கண்டேன், அப்படி என்னாமல் செய்கிறீர்கள்? இப்படி கேட்பதாக இருந்தால் அவர் எவ்வளவு பெரிய அமல் உள்ளவராக இருப்பார், அந்த வகையில் எந்த குறைபாடும் இல்லை, அவ்வளவு அமல் உள்ளவர். அவர்கள் ஒரு தடவை பசாருக்கு போய் ஈட்டம் பழம் வாங்கி கொண்டு வருகிறார்கள். அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாப்பிடுவதற்காக கொண்டு வந்து அந்த ஈட்டம் பழத்தை கொடுக்கிறார்கள். அல்லாஹுடைய ரசூல் பார்க்கிறார்கள், இந்த ஈட்டம் பழம் தரமான ஈட்டம் பழமாக இருக்கிறது, இது பிலால் வலமையில் வாங்கக்கூடிய ஈட்டம் பழம் இல்லையே. கேட்கிறார்கள், இது எப்படி உங்களுக்கு வந்தது, இதை எங்கிருந்து கொண்டு வந்தீர்கள்? பிலால் ரழியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், நான் ஒரு வியாபாரம் செய்தேன். அது என்ன வியாபாரம் என்றால், என்னிடத்தில் தரம் குறைந்த ஈட்டம்பழம் இருந்தது. நமக்கு தெரியும், ஈட்டம்பழங்களில் பல நூறு வகையான வகைகள் இருக்கின்றன. அந்த தரம் குறைந்த ஒரு வகை ஈட்டம்பழம் இருந்தது என்னிடத்தில். நான் அதை எடுத்துக்கொண்டு பசாருக்கு போனேன். அங்க போய் என்ன செய்தேன் என்றால், ரெண்டு சா அளவு, சா என்பது நான் கிலோ என்று சொல்வது போல ஒரு அளவுக்கு பெயர், ரெண்டு சா அளவு ஈட்டம்பழத்தை அந்த வியாபாரிக்கு கொடுத்து விட்டு அவரிடமிருந்து அதைவிட குறைவாக ஒரு சா அளவு, அதாவது இரண்டு கிலோக்களை கொடுத்து விட்டு ஒரு கிலோ எடுப்பது போல, நான் இரண்டு சா அளவு ஈட்டம்பழத்தை அவருக்கு கொடுத்து விட்டு இந்த நல்ல ஈட்டம்பழத்தில் ஒரு சா வாங்கி கொண்டு வந்தேன், அதுதான் இது நல்ல ஈட்டம்பழம் என்று சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே சொன்னார்கள், அவ்வா, என்ன செய்திருக்கிறீர்கள் பிலால், ஐநூறு ரிபா, சுத்தமான வட்டி வியாபாரத்தை செய்துவிட்டு வந்திருக்கிறீர்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, எச்சரிக்கை செய்கிறார்கள். பிறகு அவர்களுக்கு வழி சொல்லிக் கொடுத்தார்கள். இதற்கு என்ன வழி பாருங்கள், மார்க்கம் மாற்று வழியை கொடுக்கிறது. சொன்னார்கள், நீங்கள் செய்திருக்க வேண்டியது என்ன, உங்களிடத்துல இருந்து அந்த தரம் குறைந்த இரண்டு சா அளவு ஈட்டம்பழத்தை நீங்கள் முதலில் போய் விற்றிருக்க வேண்டும், அந்த பணத்தை எடுத்து பிறகு அந்த பணத்தினால் நல்ல ஈட்டம்பழம் கொஞ்சம் வாங்கி இருக்க வேண்டும். இப்படி செய்தால் அது வந்து அது ரிபாவாக வட்டியாக மாட்டாது என்று மாற்று வழியை சொல்லிக் கொடுக்கிறார்கள். இறுதியில் பார்த்தால் நடப்பது ஒன்றுதான், ஆனால் ஒரு முறையில் மனிதன் வட்டியில் சிக்கிக் கொள்கிறான், பெரும்பாவத்தில் ஆளாகிறான், இன்னொரு முறை அவனுக்கு அதை ஆகுமாக்கி விடுகிறது. அங்குக்குரிய சகோதரர்களே, பிலால் ரழியல்லாஹு அன்ஹு போன்ற பெரிய சஹாபாக்களை கொஞ்சம் கவனம் இல்லாமல் நடக்கும் பொழுது அல்லது ஒரு விஷயத்தை கேட்டு தெரியாமல் வியாபாரம் செய்யும் பொழுது அது வட்டியாக மாறுகிறது என்றால், நம்மை போன்ற அந்த அறிவு சூழலில் வளராதவர்கள், நம்மை போன்று கஷ்டப்பட்டு தெரிந்து கொள்ள முயற்சி செய்யாதவர்கள் நாம் ஒரு காரியத்தை நினைத்து நினைத்து செய்ய போனால் நம்முடைய கொடுக்கல் வாங்கல் சுத்தமாகலாமா? நாம் நமக்கு தெரியாமல் எத்தனையோ பேர்கள் பெரும் பெரும் வட்டிகளில் மாட்டிக்கொண்டு பிறகு அவர்கள் வாழ்க்கையில் கஷ்டப்படுகிறார்கள். ஒருவரிடத்தில் பணத்தை நாம் வியாபாரத்துக்கு கொடுப்பதாக இருந்தால் அதற்கு பெயர் கடன் அல்ல, அதற்கு பெயர் முதலீடு. இன்வெஸ்ட் பண்ணுகிறோம், முதலீடு செய்கிறோம். இஸ்லாத்தில் பொறுப்பற்ற, அதாவது நஷ்டத்தை பொறுப்பேற்காத எந்த முதலீடும் மார்க்கத்தில் அனுமதிக்கப்படுவதில்லை. ஒருவரிடத்தில் முதலீடு செய்தால், முதலாவது யாரிடத்தில் நாம் அந்த பணத்தை முதலீடு செய்கிறோமோ அவருடன் ஒரு ஒப்பந்தம் செய்ய வேண்டும். நான் இந்த பணத்தை உங்களிடத்தில் முதலீடு செய்கிறேன், அது எழுதப்பட்டால் மிக சிறந்தது, எழுதப்படவில்லை ஆனாலும் அது கூடும். பிறகு வரக்கூடிய இலாபத்தில் எத்தனை வீதம் என்பது அங்கு வியாபாரியினால் முடிவு செய்யப்பட வேண்டும். வரக்கூடிய வரக்கூடிய அந்த இலாபத்தில் நான் உங்களுக்கு 5% தருகிறேன், 10% தருகிறேன் என்று விகிதாசாரப்படி, அளவல்ல, 1,00,000 ரூபாய்க்கு 5,000 ரூபாய் தருகிறேன், 4,000 தருகிறேன் என்று சொன்னால் அது வட்டி ஆகிவிடும். இவர் அங்கே முதலீடு செய்யவில்லை, கடன் கொடுத்து விட்டு மாதாந்தம் 5,000 ரூபாய் வாங்குகிறார். இவர் அதை வியாபாரம் என்று சொல்லிக் கொள்வதனால் அது வியாபாரமாகி விடுவதில்லை, அது 500 ரூபாய், அது வட்டி ஆகிவிடும். பிறகு நஷ்டம் வந்தால் வியாபாரம் செய்கிறார், அந்த வியாபாரத்தில் அவர் எந்த குறைபாடும் செய்யாமல் பணத்துக்கு அந்த பொருள்களுக்கு நஷ்டம் வந்து விட்டது, அழிந்து விட்டது என்று வைப்போம். இப்பொழுது அந்த வியாபாரி அந்த நஷ்டத்தை எப்படி ஏற்றுக்கொள்கிறாரோ விகிதாசாரப்படி முதலீடு செய்தவரும் அந்த நஷ்டத்தில் ஒரு பகுதியை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவருடைய உதாரணமாக அவருடைய 50% அது அழிந்து போய்விட்டது என்றால் முதலீடு செய்தவருடைய அந்த பகுதியிலும் ஒரு பகுதி, இரண்டு பேரும் அரைவாசி அரைவாசி போட்டு வியாபாரம் செய்திருந்தால் அந்த 50% இரண்டாக பிரித்து பாதி நஷ்டத்தை இவர் பொறுப்பேற்க வேண்டும். கொடுக்கும் பொழுது அழகாக கொடுக்கிறார்கள், இலாபம் வாங்கும் பொழுதும் அழகாக வாங்குகிறார்கள், நஷ்டம் வந்ததற்கு பின்னால் பிடித்து உறுதியாக கேட்கிறார்கள், என்னுடைய கடனை திருப்பி தாங்க. கடன், இந்த கடன் எங்க இருக்கிறது? கடனாக இருந்தால் இவ்வளவு காலமும் நீங்கள் எடுத்த வருமானம் அது நீங்கள் வட்டி எடுத்திருக்கிறீர்கள். இப்பொழுது கடன் அல்ல, இது முதலீடு. கடனை திருப்பி தாருங்கள், குறை சொல்ல ஆரம்பிக்கிறார்கள். நீங்க தொழுது வேலை இல்லை, நீங்க நல்ல காரியங்கள் எல்லாம் செய்து வேலை இல்லை, நீங்க கடனாளி என்றால் கடனாளி அது பெரும் பாவம் உங்களுக்கு தெரியும் தானே, நான் உங்களை ஆகரத்துல பார்த்துக் கொள்கிறேன். யார் யாரை பார்த்துக் கொள்ள போகிறார் என்பது ஆகரத்தில் தெரியும். அன்புக்குரிய சகோதரர்களே, இது கடன் அல்ல. கடனுக்கு இலாபம் பெற முடியாது, கடனுக்கு இலாபத்தை பெற்றால் அது கடன் அல்ல, அது வட்டி என்று மார்க்கம் சொல்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, சர்வசாதாரணமாக நம்முடைய மஹல்லாக்களிலும் நம்முடைய பஜாரிலும் இந்த வட்டி நமக்குள் பரவி கொண்டு வருகிறது. சிலர் எப்பொழுதும் கையில் ஒரு தொகை பணத்தை வைத்துக் கொண்டே இருக்கிறார்கள், வியாபாரிகளுக்கு தேவைப்படும் பொழுது அந்த பணத்தை கொடுக்கிறார்கள். நாம் 10 லட்சம் தருகிறோம், எங்களுக்கு 50,000 கூடுதலாக தாங்க. இவர்கள் பெயர் வைத்துக் கொள்கிறார்கள், ப்ராஃபிட் கிடைத்திருக்கிறது, இலாபம் வந்திருக்கிறது என்று. அன்புக்குரிய சகோதரர்களே, இது 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 இலாபம் அல்ல, வட்டி, சுத்தமான வட்டி. இதை செய்து கொண்டு நாம் அமல்களிலும் மற்ற விஷயங்களிலும் பக்குவமாக இருப்பதனால் இங்கு வரக்கூடிய குறையை அதில் நிரப்பிவிட மாட்டாது. நாம் பெரும் பாவிகள். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த வட்டி வாழ்க்கையில் நிச்சயமாக அழிவை கொண்டு வரும். அல்லாஹ்வுடைய முறையில் உடனடியாக அழிவுகளை ஏற்படுத்துவது அவனுக்கு தெரியும். யாரை எப்பொழுது பிடிக்க வேணும், யாருக்கு எந்த இடத்தில் நஷ்டத்தை ஏற்படுத்த வேண்டும், எந்த இடத்தில் யாருடைய சொத்தை எப்படி அழிக்க வேண்டும் என்பது அவனுக்கு தெரியும். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும், பக்குவம் இருக்க வேண்டும், வரக்கூடிய வருமானங்கள் சுத்தமாக வரட்டும். கொஞ்சமாக வந்தா பரவாயில்லை. நாம் எத்தனை, நாம் 100 வருஷம் வாழ போவதில்லை என்று பெரும்பாலும் நம்மில் 100% நினைக்கிறோம். ஒரு 50, ஒரு முழுமையான வயது கிடைத்தால் ஒரு 60 வருஷம் இருக்கலாம், 70 இருக்கலாம், 80 இருக்கலாம், அதிலேயே அரைவாசிக்கு மேல் முடிந்து விட்டது. இதற்கு பின்னாலும் நாங்கள் தவறான முறைகளில் யாருக்காக பணம் சேர்க்கிறோம், நாம் பணம் எங்களுடைய குழந்தைகள் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதற்காக நாம் நிறைய பணங்களை சேர்க்க தேவையில்லை. நாம் எல்லாம் நமக்கு தெரியும், நம்முடைய பெற்றோர்கள் நிறைய சேர்த்து வைத்தார்கள் என்றதனாலதான் நாம் இன்று செல்வந்தர்களாக இருக்கிறோம் என்பதல்ல. செல்வத்தை கொடுக்கிறான், செல்வத்தை அளிக்கிறான், இல்லாமலாக்கிறான், ஏழ்மையை கொடுக்கிறான், அத்தனையும் செய்யக்கூடியவன் அவன் தான். நான் ஒரு செல்வந்தன் என்று அவன் முடிவு செய்திருந்தான், உலகமும் சேர்ந்தாலும் என்னை ஏழையாக்க முடியாது. நான் ஒரு ஏழை என்று அவனுடைய முடிவுல இருந்தால் முழு உலகமும் சேர்ந்தாலும் என்னை செல்வந்தனாக பணக்காரனாக ஆக்கிவிட முடியாது. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த மூன்று பகுதிகளிலும் வாழ்க்கையில் முயற்சி செய்து பக்குவத்தை ஏற்படுத்திக் கொள்வோம். தொழுகைக்கு முயற்சி செய்து ஆசைப்பட்டு நாங்கள் பக்குவத்தை ஏற்படுத்திக் கொள்வது போல மற்ற மக்களுடன் பழகுவதில் நாங்கள் அந்த முறைகளை, ஹக்குகளை, உரிமைகளை கொடுப்பது போல, முறையாக நடப்பது போல நம்முடைய கொடுக்கல் வாங்கலிலும் தூய்மையை ஏற்படுத்திக் கொள்வோம். அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் அவனுடைய முழுமையான தீனை பின்பற்றி நடக்கக்கூடிய முழுமையான மூமின்களாக ஆக்கி வைப்பானாக. யா அல்லாஹ், நம்முடைய பாவங்களை மன்னிப்பாயா, நம்முடைய பெற்றோர்களை மன்னிப்பாயா, மூமினான ஆண்கள் பெண்கள் அனைவரையும் மன்னிப்பாயாக.